Prakriti Sohi, Prakriti Sohi, Of living entity in material nature, thus follows the way of life enjoying three modes of material nature. This is due to his association with that material nature. Thus he meets with good and evil among various species. For part, this verse is very important for an understanding of how the living entities transmigrate from one body to another. It is explained in the second chapter that living entities transmigrate from one body to another just as one changes dress. This change of dress is due to his attachment to material existence. As long as he is captivated by this false manifestation, he has to continue transmigrating from one body to another. Due to his desire to lord it over material nature, he is put into such undesirable circumstances. Under the influence of material desire, the entity is born sometimes as a demigod, sometimes as a man, sometimes as a beast, as a bird, as a worm, as a quad, as a saintly man, as a bug. This is going on. And in all cases, the living entity thinks himself to be the master of the circumstances, yet he is under the influence of material nature. How he is put into such different bodies is explained here. It is due to association with the different modes of nature. One has to rise, therefore, above the three material modes and become situated in the transcendental position. That is Krishna consciousness. Unless one is situated in Krishna consciousness, his material consciousness will oblige him to transfer from one body to another because he has material desires since time immemorial. He has to change that conception. That change can be effected only by hearing from authoritative sources. The best example is here. Arjuna is hearing the science of God from Krishna. The living entity who submits to this hearing process will lose his long-cherished desire to dominate material nature, and gradually and proportionately as he reduces his long desire to dominate, he comes to enjoy spiritual happiness. In a Vedic mantra, it is said that he, as he becomes learned in association with the Supreme Personality of God, he proportionately relishes his eternal and blissful life.
ஜட இயற்கையின் உயிர் வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கையின் வழிகளை இவ்வாறு பின்பற்றுகின்றான். இது ஜட இயற்கையுடனான அவனது தொடர்பின் காரணமாக வேண்டாம். இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மையையும் தீமையையும்
சந்திக்கின்றான்.
உயிர்வாளிகள் எவ்வாறு ஒரு உடலில் நின்றும் மறு உடலிற்கு செல்கின்றன என்பதை பற்றிய அறிவிற்கு இந்த பதம் மிக முக்கியமானது. ஆடையை ஒருவன் மாற்றிக்கொள்வது போலவே உயிர்வாளி உடலில் நின்றும் உடல் மாறுகின்றது என்று இரண்டாம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றது. ஜட இருப்பிற்கான அவனது பற்று இந்த ஆடை மாற்றத்திற்கு காரணம். இந்த பொய் தோற்றத்தால் கவரப்பட்டிருக்கும் வரை உடல் விட்டு உடல் மாறுவதை அவன் தொடரத்தான் வேண்டும். ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான அவனுடைய விருப்பத்தால் அவன் இத்தகு விரும்பத்தகாத சூழ்நிலைகளில் வைக்கப்படுகின்றான். ஜட இயற்கையின் ஆட்சியின் கீழ் ஆத்மா சில சமயம் தேவனாகவும், சில சமயம் மனிதனாகவும், சில சமயம் மிருகமாகவும், சில சமயம் பறவையாகவும், புழுவாகவும், நீர்வாழியாகவும், புனிதமான மனிதனாகவும் அல்லது ஒரு பூச்சியாகவும் பிறக்கின்றான். இது தொடர்கின்றது. எல்லா விதங்களிலும் உயிர்வாழி தன்னையே தனது சூழ்நிலைகளின் தலைவனாக எண்ணிக்கொள்கிறான். இருந்தும் அவன் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்பட்டவனே. அவன் எவ்வாறு பல்வேறு உடல்களில் வைக்கப்பட்டிருக்கின்றான் என்பது இங்கே விளக்கப்பட்டுள்ளது. இயற்கையின் பல்வேறு குணங்களுடனான தொடர்பே இதற்கு காரணம். எனவே ஜட இயற்கையின் குணங்களுக்கு மேல் உயர்ந்து ஒருவன் உன்னத நிலையில் நிலை பெற்றிருக்க வேண்டும். இதுவே கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வில் ஒருவன் நிலை பெறும் வரை அவனது ஜட உணர்வு அவனை உடலின் என்றும் உடலுக்கு மாற வைக்கும். ஏனெனில் நினைவிற்கு எட்டாத காலம் முதல் அவன் ஜட விருப்பங்களை உடையவனாக இருக்கின்றான். ஆனால் அவன் அக்கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் அதிகாரபூர்வமான மூலங்களிலிருந்து கேட்டறிவதால் மட்டுமே உண்டாகப்பட்டதாகும். சிறந்த உதாரணம் இங்கே இருக்கின்றது. அர்ஜுனன் இறை விஞ்ஞானத்தை கிருஷ்ணனிடமிருந்து கேட்கின்றான். ஜீவாத்மா இவ்வகையான கேட்கும் முறைக்கு தன்னை சமர்ப்பித்துக் கொண்டால் ஜட இயற்கையை ஆண்டு அனுபவிப்பதற்காய் அவன் நீண்ட காலமாய் வளர்த்து வரும் ஆசையை இழந்து ஆழ்வதற்கான தனது நீண்ட கால விருப்பம் குறைய குறைய ஆன்மீக இன்பத்தை அதற்கேற்ப அனுபவிக்க தொடங்குவான். ஒரு வேத மந்திரத்திலே முழுமுதற் கடவுளான தொடர்பில் அறிவு பெற்றவனாய் ஆகும் பொழுது அதற்கேற்ப தனது நித்திய ஆனந்த மய வாழ்வை அவன் அனுபவிக்கின்றான் என்று கூறப்பட்டுள்ளது.
Yeah, so this chapter 13 is about prakriti, matter.
இந்த 13வது அத்தியாயம் பிரകൃതിய பத்தி பேசுகிறது.
So of the different real objects, prakriti is considered to be inferior.
நிறைய சாமான்களுக்கு அதுல வந்து பிரകൃതി தான் முக்கியமானது.
We have Supreme Lord, we have jivas, we have prakriti, and we have spiritual world.
ஈஸ்வரன் இருக்கார், ஜீவன், பிரகிருதி, அப்புறம் ஆன்மீக உலகம்.
These are all real.
இது எல்லாமே உண்மையானது.
So of these items, the inferior item is prakriti.
இந்த எல்லாத்திலுமே தாழ்ந்தது பிரகிருதி.
Now why? Because it is unconscious.
ஏன்னா இதுக்கு வந்து உணர்வு கிடையாது.
Everything else is chit. Jiva is chit, spiritual world is chit, Lord is chit.
பாக்கி எல்லாத்துக்குமே உணர்வு இருக்கு, ஜீவனுக்கு, ஆன்மீக உலகத்துக்கு, ஈஸ்வரன் இருக்கு.
Now, the nature of Jiva, however, even though he is chit, is that he can get covered by prakriti.
ஜீவன் வந்து உணர்வுள்ளதானாலும் அதோட குணம் என்னன்னா பிரகிருதினால கவரப்படுகிறது.
He gets covered in two ways.
ரெண்டு விதமா அதுக்கு மூடப்படுது.
One is he gets agitated. And the other is he literally gets covered in the sense he has a subtle and a gross body.
இன்னொரு விதமா எப்படி மூடப்படுறானா, அவனுக்கு வந்து சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் ஆடையாக போடப்படுது.
So discussion of prakriti is actually useless except for the fact that jiva ends up in prakriti.
அதனால பிரகிருதிய பத்தி பேசுறது உபயோகம் பெருசா இல்ல, ஆனா ஜீவன் வந்து அதை மாட்டிக்கிறதுனால அதை பத்தி நம்ம பேசுறோம்.
And jiva and prakriti is the situation of everybody in the material world.
எல்லாரும் பிரகிருதியில இருக்கும்.
So the goal of spiritual life is to get out of this material world.
அதனால இந்த ஜட உலகத்துல இருந்து வெளியில வரது ஆன்மீக வாழ்க்கையோட குறிக்கோள்.
So because of this discussion of prakriti or matter is important.
அதனால தான் இந்த பிரகிருதி பத்தி ஜட உலகம் பத்தி பேசுறது முக்கியம்.
We have to know to some degree the nature of the obstacle.
நமக்கு தடங்கள இருக்கறத பத்தி நாம ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்.
So the last six chapters of Bhagavad Gita are more or less dedicated to analyzing prakriti.
பகவத் கீதோட கடைசி ஆறு அத்தியாயங்கள் பிரகிருதிய புரிஞ்சுக்கிறதுலயே நோக்கமா இருக்கு.
So prakriti in itself is invisible.
பிரகிருதியை நம்ம கண்ணால பார்க்க முடியாது.
But it becomes an object of enjoyment for the jiva.
ஆனா அது வந்து நம்ம அனுபவிக்க கூடியதா உணரணும்.
Why? Because prakriti transforms.
ஏனக்க பிரகிருதி வந்து மாற்றங்களை செய்கிறது.
So prakriti has three gunas.
பிரகிருதிக்கு வந்து மூணு குணங்கள் உள்ளது.
These gunas mix together in different ways.
இந்த மூணு குணங்கள் மிக வித்தியாசமாக
and through that mixture we get a very great variety of objects in this world.
அந்த கலப்பினத்தினால நிறைய சாமான்கள் இந்த உலகத்துல பார்க்கலாம்.
And this mixture of gunas becomes enjoyable for the jivas.
ஜீவனுக்கு வந்து இந்த மூணு குணங்களால உண்டாக்கப்படுற பொருள்கள் அனுபவிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கு.
So why does the jiva end up in prakriti? Because he enjoys the gunas.
ஏ ஜீவன் வந்து பிரகிருதியில மாட்டிக்கிறானா, இந்த குணங்களை வந்து அனுபவிக்கிறதுனால.
So that is stated here in the first line. The jiva is situated in prakriti and then he enjoys the gunas which arise from prakriti.
So இந்த பதத்துல வந்து முதல் லைன்ல அதான் சொல்லப்படுது, ஜீவன் வந்து பிரகிருதியிலே உட்கார்ந்து அந்த பிரகிருதியை அனுபவிக்கிறான்.
So that association of jiva with gunas is the cause of bondage.
ஜீவன்னா அந்த குணத்தோட சேரதனால தான் அந்த சங்கம் உள்ளதனால தான் பந்தங்கள் ஏற்படுது.
What's wrong with this association?
இந்த சங்கத்துல என்ன தப்பு?
What is wrong is sadasa jonikamusu. We get born in different bodies in the material world.
இதுல என்ன தப்புன்னாக்கா இந்த சங்கத்தினால நம்ம நிறைய ஜென்மங்கள் இந்த ஜட உலகத்துல எடுக்க வேண்டியிருக்கு.
So some bodies are good, some bodies are bad.
சில உடல்கள் நல்லா இருக்கும், சில உடல்கள் மோசமா இருக்கும்.
So we like the good bodies, we don't like the bad bodies.
நமக்கு நல்ல உடல்கள் தான் பிடிக்கும், மோசமான உடல்கள் பிடிக்காது.
But we get both.
ஆனா நமக்கு ரெண்டும் கிடைக்கிறது.
So therefore material world ends up as a place of happiness and sorrow.
அதனால இந்த ஜட உலகத்துல நமக்கு ஆனந்தமும் கிடைக்கிறது, துக்கமும் கிடைக்கிறது.
So this is not acceptable for the jiva.
ஜீவாத்மாக்கு இது சௌகரியமான ஒரு சூழ்நிலை இல்ல.
The jiva wants 100% happiness.
ஜீவன் எப்பவுமே 100% ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறது.
So the goal of the jiva in the material world is to get that 100% happiness.
அதனால ஜீவனோட குறிக்கோள் என்னன்னா அந்த 100% ஆனந்தம் கிடைக்கணும்.
Unfortunately, it is not available in the material world.
ஆனா அந்த ஆனந்தம் இந்த ஜட உலகத்துல கிடைக்காது.
So as long as we have got this association with prakriti, we cannot have 100% happiness.
இந்த பிரகிருதியோட நம்ம சங்கம் வச்சிருக்கிற வரைக்கும் இந்த 100% ஆனந்தம் நமக்கு கிடைக்காது.
However, most of the jivas do not realize this.
ஆனா முக்கால்வாசி ஜீவன்கள் இத புரிஞ்சுக்கிறது
இல்ல. So birth after birth after birth they strive for happiness.
அதனால ஜென்ம மேல ஜென்மமா இந்த ஆனந்தம் கிடைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுது.
So it is said that the jiva is anadi, prakriti is anadi.
அதனால ஜீவனும் ஆரம்பம் இல்லாதது, பிரகிருதிக்கும் ஆரம்பம் இல்லாததுன்னு சொல்லப்படுது.
And the bondage is anadi.
அந்த பந்தமும் அனாதி, அதாவது ஆரம்பம் இல்லாதது.
This means that it is very difficult for the jiva to escape.
இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஜீவன் வந்து இதுல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம்.
So in one sense, yes, anadi means no beginning. So that means we keep going on in the material world, getting body after body after body.
ஒரு விதத்துல அனாதி ஆரம்பம் இல்ல அப்படின்னா நம்ம முடிவில்லாம வேற உடல் மாத்திட்டே இருக்கலாம்னு சொல்லலாம்.
The only positive aspect of this condition is that because the jiva has been here so long, he may end up dissatisfied.
இதுல ஒரு நல்ல குணம் எப்படி இருக்கலாம்னா ரொம்ப ரொம்ப ஜென்மங்களா இங்கே இருக்கிறதுனால இதுல ஒரு அதிருப்தி ஏற்படும், அசாத்தியத்தை இருக்கு.
So when the jiva becomes dissatisfied, then he may begin to question material existence.
இப்ப அந்த ஜீவனுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத நிலைமை ஏற்படுறதோ அப்போ அவன் கேட்க ஆரம்பிக்கலாம், இது என்ன வாழ்க்கை அப்படின்னு.
So that's the only positive aspect of being here. At the same time, the nature of the material world is such that it is very difficult to question. Because the nature of prakriti is maya.
Ignorance.
So we become bewildered. Another nature of matter is that the jiva becomes attached.
இன்னொரு குணம் ஜடையத்துக்கு என்னன்னா நமக்கு வந்து ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு.
So it is very difficult to get out of this bondage to the material world.
அதனால இந்த ஜட உலகத்தோட பந்தத்தை விட்டு வெளியில வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
But if the jiva wants to have 100% happiness, then he has to cut this association with prakriti.
அண்ணா ஜீவனுக்கு அந்த 100% ஆனந்தம் வேணும் அப்படின்னா அந்த ஜட பிரகிருத்தியோட இருக்கிற பந்தத்தை அவன் முறிக்கணும்.
So karma yoga begins the process.
Karma yoga இந்த பந்தத்தை முறிக்கிற பாதையை ஆரம்பிக்கிறது.
So gradually through karma yoga the people become less and less and less attached.
Karma yoga மூலமா ஜனங்கள் வந்து அந்த நட்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வராங்க.
And gradually they rise up in the gunas from tamaguna to sattvaguna.
மெதுவா அந்த தமகுணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு உயர்ந்து வருவான்.
The nature of sattva gun is that one understands he's not the body.
சத்துவ குணத்துல என்ன அர்த்தம்னா நம்ம இந்த உடல் இல்ல என்கிற அறிவு வருது.
And he does not derive his happiness from this material enjoyment.
இந்த ஜட உடலால ஏற்படுற ஆனந்தத்தினால அவனுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது இல்ல.
So that condition is favorable for spiritual advancement.
அந்த அறிவு வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு
When the jiva is in sattva gun, then he will want to get out of the material world.
எப்ப அந்த ஜீவாத்மா சத்வ குணத்துக்கு வருதோ ஜட உலகத்தை விட்டு வெளியில வரணும்னு ஆசைப்படுது.
If that is his only goal, then he will go for the process of jnana.
சாதுதா அவனுக்கு குறிக்கோள் அப்படினா ஞான மார்க்கத்துக்கு வந்துடுவான்.
Or he may go for the process of yoga.
இல்லடா யோகா பயிற்சிக்கு போவான்.
Because both of these processes promise liberation from the material world.
என்ன இந்த ரெண்டு கர்ம யோகம் ஞான யோகம் ரெண்டுமே ஜட உலகத்திலிருந்து மோட்சத்தை promise பண்ணுது.
So in sattva gun, one is qualified for jnana and yoga.
அதனாலே சத்வ குணத்துல இருக்கிறவன் ஞானத்துக்கும் யோகத்துக்கும்
the only problem with these processes is that one, first you have to come to sattva gun.
இந்த ரெண்டு பாதத்துலயுமே என்ன ப்ராப்ளம்னா first சத்வ குணத்துக்கு வந்தாகணும்.
For that reason, in the third chapter of Bhagavad Gita, Krishna tells Arjuna, you are not qualified for jnana, just do karma yoga.
அதனால தான் மூணாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட நீ ஞான யோகத்துக்குலாம் உனக்கு தகுதி இல்ல, நீ சம கர்ம யோகம் பண்ணுங்கறாரு.
So after many many births of practicing karma yoga, we come to the process of jnana.
அதனால நிறைய ஜென்மங்கள் கர்ம யோகம் பண்ணப்புறமா தான் ஞான யோகத்துக்கு வர முடியும்.
The other problem is that both jnana and yoga are very slow processes for liberation.
இன்னொரு கஷ்டம் என்னன்னா ஞானமும் யோகமும் ரொம்ப மெதுவான பாதைகள்.
And they're also rather difficult.
ரொம்ப கஷ்டமானதும் ஆகும்.
Because they require great renunciation.
ஏன்னா அதுல வந்து வைராக்கியம் ரொம்ப அவசியம்.
A great intelligence.
நிறைய புத்தி வேணும்.
And a great perseverance.
நிறைய கஷ்டப்படணும்.
So therefore we see that the yogis for many many years have to practice intense austerities, etc.
அதனால யோகிகள் நம்ம பார்க்கறோம் நிறைய வருஷங்கள் அவ வந்து வைராக்கியமும் தபஸ்யாவும் செய்றாங்க.
So that is a difficulty.
அதுதான் அதுல கஷ்டம்.
The other problem is that the result is not perfect.
இன்னொரு ப்ராப்ளம் அது என்னன்னா அது அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பர்ஃபெக்டா இருக்காது, பூர்ணமா இருக்காது.
By attaining liberation, we get free of happiness distress.
மோட்சம் கிடைக்கிறதுனால துக்கம் சுகத்துல இருந்து நமக்கு மோட்சம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது.
In that sense, there's happiness.
அந்த விதத்துல அதுல கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு.
At the same time, it is not complete happiness.
அதே சமயத்துல அது பூர்ணமான ஆனந்தம்னு சொல்ல முடியாது.
So compared to the position in the spiritual world, the position in liberation, the bliss in liberation, is like a little drop of water compared to the ocean.
ஆன்மீக உலகத்துல கிடைக்கிற ஆனந்தம் வந்து ஜட இயற்கையோட சேர்த்து பார்க்கறோம்னா ஆன்மீக உலகத்துல கிடைக்கிற ஆனந்தம் சமுத்திரம் அளவு, ஆனா மோட்சத்துல கிடைக்கிற ஆனந்தம் வந்து ஒரு சொட்டு தண்ணி அளவு தான்.
So by attaining liberation, the jiva does not realize full bliss.
அதனால மோட்சம் கிடைக்கிறதுனால ஜீவாத்மாக்கு பூர்ணமான ஆனந்தம் கிடைக்கிறது இல்ல.
So that is the problem that in the goal with these two processes, jnana and yoga, the goal is not complete.
இந்த குறிக்கோள் வந்து பூர்ணமா இல்ல, யோக மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் குறிக்கோள் வந்து பூர்ணமாக இல்ல.
So the third process, or fourth process actually, is bhakti yoga.
நாலாவது வழிதா பக்தி யோகா.
So the goal of bhakti yoga is not liberation.
Bhakti yoga toda kurikol moksha kadaiyadu.
And the goal of bhakti yoga is not 100% happiness.
Bhakti yoga toda kurikol 100% aanandamum kadaiyadu.
Why? Because if we make these goals, then we defeat the purpose of bhakti.
Inda rendu kurikol nama vechundona bhakti yoga kurikole nama maathirrom.
The goal of bhakti is simply to give joy to the Supreme Lord.
பக்தி யோகத்தோட குறிக்கோள் என்னன்னா பகவானுக்கு ஆனந்தம் கொடுக்கணும், அவ்வளவுதான்.
So we mix that with the desire for liberation for ourselves or with getting spiritual happiness, that pollutes the goal.
அதனால அந்த குறிக்கோளை வந்து மோட்சம் கிடைக்கிற ஆனந்தத்தோடையோ இல்லாட்டா பக்தி மூலமா ஆனந்தம் கிடைக்கணுங்கிற குறிக்கோளோ நம்ம சேர்த்தோமானா அந்த பக்தி யோகத்தோட புதுமையான புனிதமான குறிக்கோளை நம்ம மாத்திடுவோம்.
For that reason, some people may not prefer bhakti yoga.
அதனாலே நிறைய பேருக்கு பக்தி யோகம் தான் பிடிக்கிறது இல்ல.
Why? Because we don't get things for ourselves.
நமக்குன்னு ஒண்ணும் கிடைக்காது.
But that is the very definition of bhakti, not for myself, for the Supreme Lord.
ஆனா பக்தியோட அர்த்தமே அதுதான், எனக்காக இல்ல பகவானுக்காக.
However, that does not mean that bhakti yoga does not give us results. It does.
அதனால பக்தி யோகம் பண்ண நமக்கு எதுவும் கிடைக்காதுங்கிறது கிடையாது.
So as I mentioned, the final result is higher than liberation.
நம்மளுக்கு அடைக்கக்கூடிய குறிக்கோள் வந்து மோட்சத்தை விட உயர்ந்தமானது.
So whatever is attained in liberation is attained by bhakti, but more bliss is attained by bhakti.
பக்தி சேர்ந்தனால ஞானம் மூலமா நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதுவும் கிடைக்கிறது, ஆனா மேற்கொண்டு நிறைய கிடைக்கிறது.
At the same time, bhakti does not need the same qualification.
அதே சமயத்துல பக்திக்கு வந்து அதே மாதிரியான தகுதி தேவை என்பது இல்லை.
Qualification for jnana and yoga is sattvagun.
ஞானத்துக்கும் யோகத்துக்கும் என்ன தேவை? சத்வகுணம்.
Qualification for bhakti is any guna.
பக்திக்கு தேவையான தகுதி என்ன குணமானாலும் பரவாயில்லை.
But in the performance of bhakti, one very quickly surpasses all the gunas.
பக்தி யோகம் பண்றதுனால இந்த மூணு குணங்களும் ரொம்ப சீக்கிரமா மேலேறி வரணும்.
So the qualification is different and the process is not difficult.
அதனால தகுதி தகுதியிலையும் பார்த்தா வித்தியாசமானது, கஷ்டமும் இல்லாத மார்க்கும்.
It does not require complete renunciation.
பூர்ணமான வைராக்கியம் தேவையில்லை.
It does not require high intelligence.
நிறைய அறிவு வேணுங்கிறதும் இல்லை.
And does not require such great determination. All that it requires is faith. So if one has trust in the Supreme Lord, that is the qualification for bhakti. So that faith turns into bhakti, and then the bhakti turns into 100% bhakti.
அதனால அந்த நம்பிக்கை வந்து பக்தியா மாறுது, அந்த பக்தி வந்து 100% பக்தியாக மேற்கொண்டு மாறுது.
100% bhakti is called prema.
100% பக்திக்கு பேர் தான் பிரேமை.
So we begin with a little bhakti and we end up with 100% bhakti.
அதனால கொஞ்சம் பக்தியில ஆரம்பிச்சு 100% பக்திக்கு நம்ம உயர்த்தப்படுறோம்.
So then 100% bhakti means 100% giving everything to the Supreme Lord.
100% பக்தினா 100% நம்ம எல்லாமே பகவானுக்காக அளிக்கிறோம்.
But it also means 100% bliss.
அதே அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா 100% ஆனந்தமும் நமக்கு கிடைக்கிறது.
So in this way, by completely surrendering to the Lord, the jiva gets his 100% happiness.
பூர்ணமாக பகவான் கிட்ட சரணம் அடைகிறதுனால அந்த ஜீவாத்மாக்கு 100% ஆனந்தம் கிடைக்கிறது.
So in the Bhagavad Gita, though Krishna presents Karma Yoga and Jnana Yoga and Astanga Yoga, ultimately he says, give all these processes up, do not practice them.
Bhagavad Gita la Krishna vandu Jnana Yogam Astanga Yogam ellam solli kudukura, ana kadasiya idha pannada appo.
Instead, we are advised only to practice Bhakti Yoga.
Adha vittu namakku kadaikira upadesham enna, Bhakti Yoga mattum pannu.
The only question is, if one does not have faith, what do we do?
ஒரு கேள்வி என்ன
ஏற்படுதுன்னா, நம்பிக்கை இல்லாட்டா என்ன பண்றது? பகவத்கீதையில
கடைசியில
என்ன சொல்ற, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இந்த பகவத்கீதை
பத்தி
பேசாத இல்லாட்டா நீ பாதி ஆயிடுவோம். எப்படி ஜனங்களுக்கு நம்பிக்கை?
அவள் கூட நம்ம பிரச்சாரம் பண்ணாம அவள் ஹிருதயத்துல நம்பிக்கை ஏற்படுத்தணும்.
So the method the Lord devises for this is sankirtan.
So பகவான் அதுக்காக கொடுத்திருக்கிற வழிதான் சங்கீர்த்தனம்.
People can hear the name of Krishna.
பகவானுடைய நாமத்தை ஜனங்கள் கேட்கலாம்.
So by hearing the name of Krishna, after some time they can develop faith.
அந்த பகவான் நாமத்தை கேட்ட அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த நம்பிக்கை ஏற்படும்.
The name is non-different from the Lord.
பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லை.
So it may not look like that because it's sound and the Lord has a form.
அது நம்மளுக்கு உணரத்துக்கு கஷ்டமா இருக்கலாம், ஏன்னா பகவானுக்கு ரூபம் இருக்கு, நாமங்கிறது வெறும் சப்தம்.
But the scriptures say that the name and the Lord are non-different.
ஆனா சாஸ்திரம் நம்மளுக்கு அறிவுறுத்து பகவானுக்கும் அவர் நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லை.
So within the name there is the form of the Lord, qualities of the Lord, activities of the Lord.
அதனால அந்த நாமத்துக்குள்ள பகவானுடைய ரூபம் இருக்கு, அவருடைய லீலைகள் இருக்கு.
Name, form, qualities.
குணங்கள், பகவானுடைய குணமும் அந்த நாமத்துல
இருக்கு. And all the forms of God, Krishna has the most attractive form, attractive qualities, and attractive pastimes.
பகவானுடைய எல்லா ரூபங்களையும் கிருஷ்ணருடைய ரூபம் தான் ரொம்ப அழகானது, ரொம்ப பூர்ணமானது.
So, if people hear the name of Krishna, then very quickly they become qualified.
அதனால பகவானுடைய நாமம் கேட்கறது மூலமா அவ வந்து தகுதி அடைந்தவராங்க.
So the first act of preaching is to expose everybody to the name of Krishna.
அதனால நம்ம பிரச்சாரத்தை முதல் வேளை எல்லாருக்கும் இந்த நாமத்தை கேட்க வைக்கிறது.
Now, by chanting, hearing the name, then they will get faith.
அந்த பேரு கேட்கறது மூலமாவும் அது வாயிட்டு சொல்றது மூலமாவும் அவருக்கு நம்பிக்கை ஏற்படுது.
When they get faith, then we can instruct them on Bhagavad Gita.
எப்போ அந்த நம்பிக்கை வருதோ அப்பதான் நம்ம அவளுக்கு பகவத்கீதையை பத்தி சொல்ல முடியும்.
Once they get that instruction, their hearing and chanting become very pure.
அந்த உபதேசம் அதுக்கு அப்புறமா தான் அவ சொல்ற நாமத்தும் அவ கேட்கிற நாமமும் சுத்தம் அடையிறது.
And they can advance very quickly.
ரொம்ப சீக்கிரமா அவ முன்னேறலாம்.
So chanting the name is part of the bhakti yoga process.
நல்ல பக்தி யோகத்தோட ஒரு அங்கம் வந்து பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றது.
So Krishna has recommended that we only perform bhakti.
கிருஷ்ணர் வந்து நமக்கு சொல்றது பக்தி மட்டும் பண்ணுங்க.
And Lord Chaitanya has recommended we do this by name.
சைதன்ய மகாபிரபு நமக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த நாம மூலமா செய்யணும்.
So firstly let everybody hear the name. And when people can qualify with faith, then we give them instructions on the name. So, by this process, then everybody in Kali Yuga can make spiritual advances. So those that already are chanting the name and have some knowledge, they are actually in a very high position.
யார் வந்து இந்த நாமத்தை சொல்லி இந்த ஆன்மீக அறிவும் பெற்றிருக்காளோ ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கா.
Why? Because they can spread the chanting of the name to everybody.
ஏன்னா அவ வந்து இந்த நாம பிரச்சாரத்தை எல்லாருக்கும் செய்ய முடியும்.
So Lord Chaitanya glorifies these people.
அதனால சைதன்ய மகாபிரபு இவரை பத்தி ரொம்ப உயர்தரமா சொல்லியிருக்காரு.
He says that lowest devotee is one who chants the name once.
யார வந்து ரொம்ப கீழ்த்தனமான பக்தர்னா நாமத்தை ஒரு தடவை சொல்றவங்க.
Better devotee is one who chants constantly.
இதவிட உயர்ந்தது எப்பவுமே நாமத்தை சொல்றவங்க.
And highest devotee is one who makes other people chant.
மிக உயர்ந்தவன் யாருன்னா அவனை பார்த்து மற்றவங்க ஹரி நாமத்தை சொல்லணும்.
So therefore if we follow the desire of Lord Chaitanya, everyone should take part in the preaching movement and spreading the name of Krishna.
அதனால நம்ம சைதன்ய மகாபிரபு திருப்தி பண்ணணும், அவர் சொல்றத கேட்கணும்னா சங்கீர்த்தனம் பண்ணி இந்த நாம பிரச்சாரத்தையும் செய்யணும்.
If we follow the order of Lord Chaitanya, then we get his blessings.
சைதன்ய மகாபிரபுவோட உபதேசத்தை நம்ம பண்ணோம்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது.
By pleasing Lord Chaitanya, then we get his mercy.
சைதன்ய மகாபிரபுவை திருப்தி பண்ணோம்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது.
And with Lord Chaitanya's mercy, we get Krishna's mercy.
சைதன்ய மகாபிரபு ஆசிகளிருந்து கிருஷ்ண ராசிகளும்
கிடைக்கும். So therefore this will help us advance in our Krishna consciousness.
நம்மளுடைய கிருஷ்ண உணர்வுல உயரையில இது உதவும்.
So the process is not difficult.
இந்த வழி கஷ்டமானது அல்ல.
It simply involves chanting with faith and learning properly the position of the jiva in relation to prakriti and the supreme lord.
அதனால இது ரொம்ப ஈஸியானது. நம்ம நாமத்தை சொல்லணும், ஜீவனுக்கும் பிரகிருதிக்கும் என்ன சம்பந்தம்ங்கறதும் புரிஞ்சுக்கணும்.
So we may think, well, I can just do the chanting, I don't need all that knowledge.
எதுக்கு இந்த அறிவெல்லாம் தேவை, சும்மா நாமத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கலாமே நம்ம நினைக்கலாம்.
However, the problem is, yes, chanting without the knowledge is good, you can gradually become purified.
பிரச்சனை ஒன்றும் இல்லை, நம்ம நாமத்தை அறிவில்லாம சொன்னா கூட ரொம்ப ஸ்லோவா நம்ம வந்து சுத்தம் அடையலாம்.
But that is a slow process.
ஆனா அது ரொம்ப மெதுவானது.
Why? Because we are covered with ignorance.
ஏன்னா நம்ம அறியாமையால மூடப்பட்டிருக்கோம்.
And that ignorance creates obstacles to the power of the name.
அந்த அறியாமை வந்து அந்த நாமத்தோட சக்தியில தடங்கல்கள் உண்டாக்குகிறது.
Just like clouds in the sky create obstacles for the sun.
ஆகாயத்திற்கு மேகங்கள் வந்து சூரிய வெளிச்சம் வராம தடங்கள் ஏற்படுது.
So if we're ignorant of the position of the Lord, or we're ignorant of the process of bhakti, or we're ignorant of the position of the jiva, then we can make all sorts of mistakes in our goal.
அதனால நம்ம வந்து பகவானை பத்தியோ நம்ம ஜீவன் பத்தியோ இந்த பிரகிருதி பத்தியோ நம்ம சரியா புரிஞ்சுக்காட்டா நிறைய தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
So we should learn the position of God, we should learn our position, we should learn the correct process. Then we can efficiently practice.
அதனால பகவான் எப்படி நம்ம எப்படி இந்த சம்பந்த மார்க்கம் எப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுட்டா நம்ம நல்லா முன்னேறலாம்.
So to that extent, we need some knowledge. So that knowledge is provided by Bhagavad Gita and Srimad Bhagavatam. Through these works, we learn about our relationship with the Lord. We learn about the process,
bhakti.
And we learn about the goal, prema. So actually the knowledge is quite simple, but it is very essential. So therefore we do need some knowledge along with our chanting. And this makes the process quicker. Just as if the sun is without clouds, the plants grow quicker.
மேகங்கள் இல்லாம இருந்தா சூரிய வெளிச்சம் பட்டு செடிகள் இன்னும் வேகமா வளருது.
So the jiva without ignorance makes his bhakti grow quicker.
அறியாம இல்லாத ஜீவாத்மா வந்து தன்னோட பக்தியை இன்னும் நல்லா வளர்க்க முடியும்.
This is the process recommended by Lord Chaitanya and Lord Krishna.
சைதன்ய மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ணரும் இந்த பக்தி மார்க்கத்தை தான் சொல்லி கொடுக்கறார்.
This is how we break this relationship with prakriti. And we stop the process of getting born in different bodies.
Any questions?
Oh, don't I just say 100%, but they don't need that strong renunciation. Of course, if one attains pure bhakti, automatically he has no attachment to anything in the material world. But vairagya or detachment is not considered to be part of bhakti.
பக்தியில வைராக்கியம் வந்து அவர் அங்கமா கருதப்படவில்லை.
Rupa Goswami says in the beginning that vairagya may be somewhat favorable for bhakti.
Rupa Goswami ஆரம்பத்திலேயே வைராக்கியம் ஒரு அளவுக்கு பக்தியை ஹெல்ப் பண்ணலாம் அப்படினு சொல்றார்.
Because if we're too attached to the material world, it is very difficult to practice bhakti.
ஏன்னா நம்ம ஜட உலகத்துல ரொம்ப நட்பு வச்சிருந்தோம்னா பக்தி பண்றது கஷ்டமா இருக்கும்.
At the same time, if we're too attached to renunciation, this will lead us towards jnana instead of bhakti. So instead of our heart melting for Krishna, it becomes hardened for Krishna. It becomes softened for liberation. So therefore, vairagya, renunciation is not considered to be an anga or part of bhakti. But in that it is sometimes favorable, it is acceptable.
Maharaj, when the devotee was in initial stage or when they are starting to do the bhakti, that time they may think that I don't want to take any more birth from this birth. It is correct, Maharaj? Is it good one? Because Chaitanya Mahaprabhu said that Mama Janmani Janmani Ishware, I want after birth, I want your service. But I am thinking that I don't want to take any more birth after
this. That is desire for liberation.
This is
mixed bhakti.
So this is not a devotion.
The devotee can live in heaven or hell. He doesn't care as long as he serves the Lord.
But we want to make our goal to go back on that. Next,
that's Salokya.
if Krishna wants to send us back, again we will come.
Yeah, no, but the desire should be to serve Krishna, not attain spiritual world. Then it's salokya, it's a type of liberation.
Sometimes see that normal person gets affected by bad association. So some exalted personal is the personality is, they don't get any affected affection. They are not affected by any bad association. They are whichever personality is, you may purify you. So here the question is, how this bad association affects that person normally?
So any association affects you.
So if you have good
in the Nectar Devotion, that Rupa Goswami says that the jiva is like spatika, crystal. So we put the spatika near the blue flower. It looks bluish. We stick there the red flower, it looks reddish. So if the jiva comes towards asatsanga, he also becomes asatsanga. And when he is satsanga, he becomes satsanga. So that is used to show that people are very much influenced by their association. So therefore one has to be very careful who we associate
with.
So that association with Prakriti is a very powerful influence. In the same way, association with Bhakti is a powerful influence. So better to associate with devotees and Bhakti than material associations.
அதனால பக்தியோட பக்தர்களோட சங்கம் வச்சுக்கிறது இன்னும் அவசியமானது. நரேஷ், she would like to have an explanation of that shloka, vairagya vidya nija bhakti yoga.
Oh, well, the idea of bhakti is that is the perfection of all knowledge and renunciation.
பக்தியோட குறிக்கோள் வந்து எல்லா ஞானத்துக்கும் தபஸ்யாவும் பூர்ணமானது.
In other words, as I said, vairagya is not an anga of bhakti. But if one attains prema, he has no material attachments. And he has all knowledge. So therefore, whatever is, when he attains prema, he automatically attains the results of vairagya and jnana. But he surpasses that. So actually, vairagya means complete detachment. And prema means complete attachment. So if one is 100% attached to Krishna, then he is completely detached from material world. So instead of aiming for detachment, we aim at 100% attachment to Krishna, that's all. And then vairagya is automatically
attained. Like, when you're chanting the holy name of the Lord, there are certain times we need to associate with interesting people. We take that association. And when we chant the holy name of the Lord, we take the association of materialistic people. I mean, we are in that crowd for some time. But I could find out that during that chanting, we are not, as we are in the atmosphere of the devotees, there's a difference between the quality of this chanting and their personal quality. So you feel always that disturbance in that, because we have to give association and transform or try our best in many ways. When we give that, our chanting becomes not to that extent qualitative. So why is that, the difference is between the association is very nice and not in that, when it is in the middle of the association, it will be less. Why the difference is that? Will there be a difference on that?
Well, if different devotees are different, some become more affected easily, some become less affected.
In any case, association affects. The more fixed we are in bhakti, the less likely we are to get affected. And the weaker we are, the more likely we are to get affected. So that is why Lord Chaitanya says, asa sangha tyage vaishnava char, as much as possible we avoid that bad association because it can influence. But one who is in the level of prema, he doesn't care. Because he's not affected by anything in the material world. But before that stage, everybody has some danger.
We still need to associate to bring them closer to the bhakti level.
Yeah. Well, association does not mean simple preaching. Association means acting as an equal to that person in a friendly way. That's what it means.
நம்ம மற்றவர்களுக்கு சங்கம் கொடுக்கறதுனாக்க சும்மா பிரச்சாரம் பண்றது மட்டும் இல்ல, அவரோட நிலைக்கு இறங்கி வந்து அவளை உதவி பண்றது.
Well, concentration means that we have to find a favorable condition.
ஜபம் பண்றதே மனசு ஒருநிலைப்படுத்துறது எப்படின்னாக்கா அதுக்கு ஏத்தமான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும்.
And as much as possible we have to develop attraction.
முடிஞ்ச வரைக்கும் நம்ம பகவான் மேல ஒரு நட்பு ஏற்படுத்தணும், ஆகர்ஷணம் இருக்கணும்.
The main cause of non-concentration is distraction.
ஏன் நம்மளால மனசை ஒருநிலைப்படுத்த முடியலன்னா அது நிறைய இடத்துல அலைப்பா இருக்கு.
That means that we have attraction for material things.
அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஜட பொருட்களுக்கு நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு.
Now the process of bhakti is not to suppress material attractions, that is called vairagya.
நம்மளோட குறிக்கோள் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் ஆசைகளை அடக்கிறது இல்ல, அதுக்கு பேரு வைராகியம்.
Rather the process is to practice the positive angas of bhakti, like hearing and chanting and remembering. So therefore we have to develop that attraction for these items.
அதுக்கு வந்து நம்ம வந்து பகவானுடைய நாமம் கேட்கறதுக்கும் பாடுறதுக்கும் நம்ம ஆசையை ஏற்றிக்கணும்.
So the attraction comes with practice.
இந்த நட்பு வந்து practice மூலமா ஏற்படுகிறது.
Just as if we are sick, then sugar will taste bitter.
நம்ம உடம்பு சரியில்லைன்னா சக்கரை சாப்பிட்டா அது கசக்கும்.
But when we take that sugar for longer, then gradually we get cured and it's not bitter.
அது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோம்னா கசப்பும் போயிடும், உடம்பும் சரியாயிடும்.
So in the same way, in the beginning, because we have great material attraction, we have great material disease, then the chanting is not very attractive.
நமக்கு இந்த ஜட உள்ளத்தோட நட்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த நாமத்துல இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது.
But by continued taking of the holy name, then gradually we get cured and it becomes more and more attractive.
ஆனா இந்த நாமத்தையே சொல்லிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ரோகமும் கியூர் ஆகுது, அந்த நாமத்துக்கு மேல ஒரு ஆசையும் வருது.
So the more attractive it becomes, the less interested we are in the material world, and therefore the mind will not wander.
பகவான் மேல கவர்ச்சி ஜாஸ்தி ஆகாத இந்த ஜடோலகத்துல ஆசை நம்மளுக்கு குறையும், மனசும் ஒரு நிலை அடைஞ்சிடும்.
That's fun.